எங்கள் மத்தியிலே எழுந்தருள இருக்க எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் எல்லாரையும் சமூகத்து நாங்கள் ஒப்படைக்கிறோம். பயத்தோடும் பயபக்தியோடும் உங்களுடைய சமூகத்தில் இருந்து உங்களுடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 20வது அதிகாரம். யாத்ராகமம் 20வது அதிகாரம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க.
தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுருபத்தையாக
நிறுத்துங்க. அப்படி இருந்து பாத்தீங்கன்னா, மோசே தேவனோடு பேசிய பிற்பாடு, மோசே என்று சொல்லிச்சுனால் இந்த தேசத்திலே தெரியாதவர்கள் கிடையாது. மோசே எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. 10 கற்பனை என்று சொல்லிச்சுன்னா அதுவும் அநேகருக்கு தெரிந்தது பாருங்க. ஆனால் பழையற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கும் புதியற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளையும் ஓரளவுக்கு நாம் தூக்கி பார்ப்பது நல்லது என்று சொல்லி நான் கருத்தில் கொண்டபடியினால், இன்றைக்கு இந்த பக்கத்தில் நான் திருப்பி சில வார்த்தைகளை எங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. ஆண்டவர் மோசேயை மலைக்கு கூப்பிட்டு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த பக்கத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? இப்பொழுது வாசிங்க தொடர்ந்து.
தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
உன்னை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டுக் கொண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நான் தான். ஆண்டவரும் அடிக்கடி 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 தன் ஜனத்திற்கு தான் யார் என்பதை விளக்க வேண்டி இருக்கிறது. வனாந்தர வழியிலே ஜனங்கள் வந்த பொழுது அசாதாரணமான அற்புதமான காரியங்களை அவர்கள் கண்டாலும் தேவன் அநேக இடங்களில் தான் யார் என்பதை விளக்கினார். தான் யார் என்பதை திரும்பவும் திருப்பவும் திருப்பவுமாக வெளிப்படுத்திய சம்பவங்கள் ஏராளமாக இருக்கிறது. அப்படி இருக்க நமக்கும் இன்று அவர்தான் நம்முடைய பாவத்தில் இருந்து எங்களை மீட்டார் என்ற அறிவு அன்றாடம் நமக்கு தேவையாயிருக்கிறது. பாரு, இன்றைக்கு நாம் தேவனங்களை பாவத்தில் இருந்து விடுவித்ததை நாம் மறந்து விட்டோம். அநேகர் நாம் மறந்து விட்டோம். பாருங்க, நாம் இருந்த நிலைமை, நாம் நடந்து கொண்ட நாட்கள், அவைகளை எல்லாவற்றையும் மறந்து விட்டோம். ஆனா ஒருவர் எங்களை மீட்டாரே, ஒருவர் எங்களை அழைத்தாரே, ஒருவர் எங்களை நடத்தினாரே என்றவரை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி போகிறது? ஏதோ ஒரு ஒரு புரோகிராம் பண்ணினது போல, பைபிள் ஸ்டடி, சனி ஃபாஸ்டிங், ஞாயிறு ஆராதனை, ஏதோ வருகிறோம், பாடுகிறார்கள், பாடுகிறோம், வசனத்தை கேட்கிறோம், போகிறோம். ஆனால் உன்னை ஒருவர் மீட்டார் என்பதை மறந்து விடாதே. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மோசே அடிக்கடி சொல்லுவான். யார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே ஆண்டவர் தன்னை குறித்து கொடுத்திருக்கிற விளம்பரங்கள் இருக்குது பாருங்க. அசாதாரணமானவைகள், அசாதாரணமானவைகள். அவர் அடிக்கடி தான் யார் என்றதை தன் ஜனத்திற்கு வெளிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. உன்னை எகிப்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டுக் கொண்ட கர்த்தர் நாயா. நான் அப்படி இருக்க வாசிங்க,
உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்.
என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேணாம். யாருக்கு சொல்றார் ஆண்டவர்? எந்த ஜனத்திற்கு சொல்லுகிறார் ஆண்டவர்? இதுதான் பைபிள்ல இருக்குது. இப்படி எழுதி வைக்கப்பட்டு இருந்தும் ஜனங்கள் கண்கண்ட விதத்திலே, கண்மூடிய விதத்திலே, தங்களுக்கு தெரிந்த தெரிந்த வாசல்கள் நடந்து கொண்டு இருக்கிற காலம் இது. இந்த வேதத்துல தானுங்க அவருக்கு விரோதமாக, அவருக்கு ஒப்பாக ஒருத்தனை உண்டாக்காத என்று சொல்லி எழுதி இருக்குது. பல இடங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்பட்டு இருந்தும் ஞானம் பெற்ற அறிவு பெற்ற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுக்கு ஒப்பாக ஒரு தெய்வத்தை இன்றும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு தெரியாத சமயங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? ஆப்பிரிக்கா கண்டத்தில் எத்தனை சமயங்கள் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி தெரியுமா? இந்தியா தேசத்தில் எத்தனை விதமான வழிபாடுகள் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுமா? அங்கங்கே 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 வேதம் என்ன சொல்லுகிறது? என்னை நான் தான் உன்னை மீட்டுக்கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து உன்னை நான் மீட்டுக்கொண்டேப்பா, விட முடியாத காரியங்களை நான் விடுவித்தேப்பா. அப்படி இருக்க எனக்கு ஒப்பாக ஒரு தெய்வத்தை உண்டாக்காத, எனக்கு ஒப்பாக கொண்டு வைக்க. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுகிறார்கள்? எல்லாம் ஒன்றுதான். அநேகரிடத்துல நீங்க போய் கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லா நதிகளும் வந்து கடல்ல விழுகுது அது இது என்று சொல்லி பல பல உதாரணங்களை வைத்திருப்பார்கள் பாருங்க. ஆனால் தேவன் ஒருவரே என்பதை நாம் மறந்து விடவே கூட. அதை விட இன்னும் ஒரு கூட்டம் என்ன சொல்லுகிறது? எல்லா மதமும் ஒன்றுதான் என்று அது ஒரு குரூப், அது ஒரு பக்கம் சொல்லுது பார். அதை விட என்ன சொல்லுகிறது? என்னும் ஒன்று, எம் மதமும் சம்மதம் தாப்பா, எல்லாம் சரிதான் இல்லையா? எல்லாம் சரிதான். ஒவ்வொரு வேதங்கள் ஒவ்வொரு சமயங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்தால் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்ல முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? எனக்கு ஒப்பாக, எனக்கு நேராக ஒரு தெய்வத்தை நீ உண்டாக்காத. ஆயிரம் வழிகள் இருக்கும். ஒருவர் சொன்னார் என்ன தெரியுமா? ஒரு ஒரிஜினலுக்கு பல கோப்பிகள் இருக்கும். அதனால ஜனங்கள் சொல்லிவிடலாம் பாருங்க, எம்மதமும் சம்மதம், அந்த வழி எல்லாம் ஒன்றுதான், இதுக்குள்ள போனாலும் சரி அதுக்குள்ள போனாலும் சரி கடைசியில பரலோகத்துக்கு தானே, பரலோகத்துக்கு போகிற வழி சரியா இருக்கணுமே. நீர்கள் எத்தனை விதமான அசுத்தமான நீர்கள் இருக்கிறது, எல்லாம் சரி என்று சொல்லிவிட முடியுமா? உலகத்தில் பல 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 வேதங்கள், பல பல மதங்கள், அன்றாடு 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 பல ஜனங்கள் ஏமாந்து கொண்டு போகிறார்கள். தெய்வம் பின்னுக்கு நாம் பார்க்க போகிறோம். தெய்வம் என்ற நாமத்திலே பல ஜனங்கள் ஏமாத்தப்பட்டு போகிறார்கள், ஏமாந்து போகிறார்கள். ஆகையினாலே தெய்வத்திற்கு அப்பா கொண்டு வையாதையா. தெய்வத்திற்கு ஆவியான தேவனுக்கு சுரூபம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமா எழுதி கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்க அநேகர் நாம் வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு நடக்கிற விதங்களும் பேசுகிற பேச்சுக்களும் ஆராதிக்கிற விதங்களும் ஆச்சரியமானவைகளே. உன் வேதத்தில் தானே எழுதப்பட்டு இருக்கிறது. மூன்றாவது வசனத்தை திருப்பி வாசியுங்கள்.
இன்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும்
பழைய ஏற்பாட்டில் இப்படியே நான் பார்த்தேன்னு சொன்னா இன்னைக்கு இதுல ஒரு கொஞ்சம் பார்க்க முடியாது, நான் சீக்கிரத்துல போறதுக்கு. பழைய ஏற்பாட்டில் என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்திய நிறுவத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவரை விட வேறு சுவிசேஷங்களை கேட்காதீங்க, எழுதாதீங்கன்னு சொல்லி அதை வாசிங்க. கலாத்தியர் 1:6-12 சீக்கிரம் வாசிங்க.
உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே, நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புறதை பற்றி நான்
ஆச்சரியப்படுகிறேன்.
வேறொரு சுவிசேஷம்
இல்லையே, வேற ஒன்று இல்லையா? வேறொரு சுவிசேஷம், வேறொரு நற்செய்தி கிடையாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அடித்து சொல்லுகிறார். வாசிங்க தொடர்ந்து.
சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல்
சிலர் என்ன செய்கிறார்கள்? அப்பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட நினைக்கிறார்கள். எப்பொழுது சிலர் புரட்ட நினைக்கிறார்கள். வேதம் பழைய ஏற்பாட்டிலே கற்பனைகளை என்ன சொல்லுகிறது? எனக்கு ஒப்பாக ஒன்று வேண்டாமா? புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? அந்த சுவிசேஷத்தை விட வேறொரு சுவிசேஷம் கிடையாதா? இயேசு என்கிற அந்த சுவிசேஷத்தை விட வேற ஒரு சுவிசேஷம் கிடையாது. பாருங்க, இன்றைக்கு பல சுவிசேஷங்கள், பல பைபிள்கள், பல வழிகள், பல பேச்சுக்கள், பல பிரசங்கங்கள், பல ஸ்தானங்கள், இவைகள் எல்லாம் வேதத்தில் இல்லையே. ஐயா, இன்று நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் இந்த வேதத்தில் இல்லாதது ஒன்றை நாம் இங்கு செய்தால் தயவு செய்து வந்து எங்களோடு பேசுங்கள். இந்த வேதத்தில் இல்லாதது ஒன்றை நாம் செயல்படுத்தினால் அது வேறொரு சுவிசேஷமாக மாறிவிடும். ஆகையினாலே நீங்கள் தைரியமாய் பேசலாம். பேசுகிற நீ, எனக்கு கன காரியம் பேசுறதுக்கு உள்ளத்தில் இருந்தது. பேசுகிற நீ, இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம் தெரியுமா? நமக்கு உகந்தவைகளை பேசி நமக்கு கஷ்டமாக இருக்கிறவர்களை விட்டு விடுகிறோம். அதிலே தொடுகிறதே கிடையாது, அதை நாம் தொடுகிறதே கிடையாது. நமக்கு எது மன்னிச்சுன்னா அதை பற்றி பேசுவோம், நமக்கு சரிவர இல்லைன்னா அதை குறித்து பேசுவோம். வேதத்தில் என்ன இருக்குறன்னு சொல்லி அதுதான், அதுக்கு தான் அடிக்கடி சொல்றது, ஐயா பைபிளை வாசிங்க வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஏன் சொல்றது தெரியுமா? வேதத்தில் இருக்கிறவர்களை குறித்த அறிவு நமக்கு தேவை. சோ என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். அடுத்தது வாசிங்க, மேலே வானத்திலும்,
மேலே வானத்திலும்,
மேலே வானத்திலும்,
கீழே பூமியிலும்,
கீழே பூமியிலும்,
பூமியின்கள் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்கள்.
கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம். இந்த இந்த பைபிள் எழுதப்பட்டு எத்தனை நூற்றாண்டு? ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஜனங்கள் செய்கிற காரியங்களை அன்று ஆண்டவர் அறிந்திருந்தார், அன்று ஆண்டவர் அறிந்திருந்தார். இந்த வாசிங்க திருப்பி,
என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க
வேண்டாம்.
மேலே வானத்தில்,
மேலே வானத்திலும், மேலே வானத்திலும். இன்னைக்கு ஒரு கூட்டம் வானத்தை அண்ணாந்து பார்த்து சூரியனை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள், நட்சத்திரத்தை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள், வானத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மலைக்கு ஒரு தெய்வம், சூரியனுக்கு ஒரு தெய்வம், அதுக்கு ஒரு தெய்வம், இதுக்கு ஒரு தெய்வம் சொல்லி உள்ள எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம் உருவாக்கி விட்டு, அன்று ஆண்டவருக்கு இது எப்படியா தெரியும்? எழுதி இருக்கிறா என்ன தெரியுமா? வானத்திலே, வாசிங்க இந்த வசனத்தை,
மேலே வானத்திலும்,
மேலே வானத்திலும்,
கீழே பூமியிலும்,
கீழே பூமியிலும்,
பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கிறவர்களுக்கு.
பூமியின் கீழே தண்ணீருக்குள்ள, இன்றைக்கு தண்ணீரை வணங்குகிற ஜனங்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? இதுதான் எங்களுக்கு எல்லாம், இதுதான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி தண்ணீரை ஆண்டவருக்கு எப்படியா? அந்த காலத்துல இது நேற்று முந்தைய நாள் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த அப்போஸ்தல காலத்தில் எழுதியிருந்தாலும் நான் நம்பியிருப்பேன். ஜனம் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு கண்டதையும் தெய்வமாக்கிக் கொள்ளுகிறார்கள். ஒரு புத்தகத்தில் நான் வாசிச்ச என்ன தெரியுமா? ஒரு பொதுவாக ஒரு புத்தகத்தை ஒரு எழுதினார். அவர் எப்படி எழுதினார் தெரியுமா? இயற்கைகள் எல்லாம் தெய்வத்தினால் உருவாக்கப்பட்டது தானே என்று சொல்லி அவர் எழுதினார். அவர் ஒரு 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 சமயத்தை சார்ந்தவர் கிடையாது. அந்த புத்தகம் வீட்டில் இருக்கிறது. அவர் எழுதுகிறார், இயற்கைகள் எல்லாம் தெய்வத்தினால் உருவாக்கப்பட்டது தானே. ஐயா சரியா? சரி. அப்படியானால் சூரியன் எப்படி தெய்வமாக முடியும்? அப்படியானால் மரம் எப்படி தெய்வமாக முடியும்? அப்படியானால் தண்ணீர் எப்படி தெய்வமாக முடியும்? அப்படியானால் நீ நம்புகிறவைகள் எப்படி தெய்வமாக முடியும் என்று சொல்லி அவர் பொதுவாக ஒரு கேள்வியை போட்டு அந்த புத்தகத்தை எழுதுகிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன தெரியுமா? இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்களே, இப்படியும் சிந்திக்க ஒருத்தன் இருக்கிறானேப்பா, பரவாயில்லையே. ஆனால் தேவனை அறிந்தவர்களுக்கோ, தேவ பக்தி உள்ளவர்களுக்கோ, தேவ பயம் உள்ளவர்களுக்கோ இந்த அறிவுகள் இல்லாமல் போகிறது. கவலைக்குரியதல்லவா? ஒரு கூட்டம் வானத்தை பார்க்கிறது, மற்ற கூட்டம் பூமியை பார்க்கிறது, அதுக்கடுத்த கூட்டம் தண்ணீருக்குள்ளே நிற்கிறது. வாசித்து முடிங்க அந்த வசனத்தை.
மேலே வானத்திலும், கீழே பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும், யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
இது பைபிளானே எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்கிறது? யாதொரு சொரூபத்தையும், யாதொரு விக்கிரகத்தையும் எனக்கு ஒப்பாக நீ செய்யாத, எனக்கு ஒப்பாக நீ வையாத, எனக்கு ஒப்பாக நீ கொண்டு செல்லாதப்பா. நாம் என்ன செய்கிறோம்? நான் ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் தாண்டுகிறது, தேவனை அறிந்து வருஷங்கள் தாண்டுகிறது, இன்றைக்கும் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நல்லது, ஆனால் அது சரியாக இருக்க வேண்டும், அது சரியான விதத்தில் இருக்க வேண்டும், அது தேவன் விரும்புகிறதாக இருக்க வேண்டும், ஐயா இந்த வேதத்தில் விக்கிரகங்களை செய்யுங்கன்னு சொல்லி எங்கேயும் எழுதப்படவில்லை. நல்லா வாசிங்கள், இருந்தா கொண்டு எனக்கு காட்டுங்க, அதன்படி அதை செய்து அதை. உங்களுக்கு தெரியுமா, மோசே மலையில ஏறி இருந்த பொழுது கீழே இருந்த ஜனக்கூட்டங்கள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா, நகைகளை எல்லாம் கலட்டி கொடுத்து மோசே செத்து போயிட்டு, ஆள் கண்ண நாள் ஆயிட்டு போய் மோசே செத்து போயிட்டார். அதனால என்ன செய், ஒரு கந்து குட்டியை செய்து தாப்பா, எங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் உண்டு வேண்டும். தெய்வத்தை உருவாக்க முடியாதப்பா, தெய்வங்களையும் உருவாக்க முடியாது. ஆனால் அங்கே தேவனா நடத்தி வந்த ஜனமே ஒரு காரியத்தை கேட்குது, என்ன தெரியுமா, நாங்க எங்க நகையெல்லாம் புடுங்கிட்டாரோப்பா, எங்களுக்கு ஒரு கண்டு குட்டியை செய்து வையு, அதை நாங்க வச்சு கொண்டாடணும். இன்னைக்கு அனைவருக்கு கொண்டாடாட்டி நித்திரியே இல்லை பாருங்க, கொண்டாடணும், அடிக்கடி ஏதாவது கொண்டாடிட்டே இருக்கணும் பாருங்க. அங்கேயும் ஒரு ஜனம் பாருங்க, இந்த போரிங்கா இருக்கு பாருங்க, வனாந்தரத்துல வாழ்க்கை ஒரே போரிங், நாங்க இடையில ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடணும், அதுக்கு ஏதாவது நாம ஒரு வழி செய்வோம் பாருங்க. மோசே வர தேவ மனுஷன் மலையில இருக்கிற, அவன் செத்தானா இருந்தானா வந்தானா போனான்றதை விட்டு விட்டு, அவன் போனானோ போகல, இன்னைக்கு அநேக பிரச்சனை இதுதான் இல்லையா, தங்கள் சபைகளிலே கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களே ஒழுங்காக கவனிப்பது கிடையாது. அந்த ஊழியக்காரர் மலையில இருக்கிற ஆண்டவரே என் ஜனம் ஆண்டவரே, ஆண்டவரே என் ஜனம் ஆண்டவரே. இங்க மோசே இருந்தாரோ இல்லையோ நாங்கள் கொண்டாடுவோம், மோசே வந்தாரோ வரையிலையோ நாங்கள் கண்டு குட்டியை செய்வோம், சரியோ விழியோ, ஆனா தெய்வத்துக்குத்தான் நாம் செய்கிறோம். அதே பொழியை இந்த காலகட்டத்திலையும் ஜனங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன தெரியுமா, தெய்வத்தை பக்கத்திலே வைத்து பார்த்தவர்கள் போலவும், தெய்வம் அவர்களை வீட்டிலே வந்து வசிக்கிறது போலவும், எல்லாரும் தங்களுக்கு தங்களுக்கு விதமாக ஏதோ செய்து 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 வைத்து, தெய்வம் அங்க வீட்டிலே இருக்கிறார். தெய்வம் இருக்க வேண்டிய உள்ளத்திலே தெய்வம் இல்லைங்க, ஆனால் எல்லாத்த வீடுகளிலையும் ஒரு ரூம் வச்சிருக்கிறார்கள், தெய்வம் வேண்டும், அதுக்குள்ளே தெய்வம். தெய்வத்தை அனைவரும் பூட்டியே வச்சிருக்காங்க அந்த ரூம்ல. இருதயத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்களே அந்த ஆலயம், யாரையா நீதான், ஆறு நானா நீதாயா, ஆலயத்தை சரியாய் வைத்துக்கொள், சரியாய் வைத்துக்கொள், சுத்தமாய் வைத்துக்கொள், பரிசுத்தமாய் வைத்துக்கொள், அதற்குள்ளதான் ஆண்டவர் வாசம் பண்ண முடியும். இங்கே கெடுத்துக்கொண்டு வெளியிலே தெய்வத்தை தேடாதிருங்கள், இங்கே அழித்துக்கொண்டு வெளியிலே தெய்வத்தை தேடாதிருங்கள், இங்கே குப்பையாக்கிக் கொண்டு வெளியிலே தெய்வத்தை தேடாதிருங்கள். பரதாபத்துக்குரிய நிலைமை என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விட்டு விடுங்கள், சபையிலே இருக்கிற ஜனங்கள், நாம் என்ன செய்கிறோம், வெளியிலே தெய்வத்தை தேடுகிறோம், பலருக்கு முன்பாக தெய்வத்தை தேடுகிறோம், ஆனால் உள்ளமோ, பவுலும் பேதுருவும் சொன்னாங்க என்ன தெரியுமா, நான் தான் பெரிய பாவி, நான் தான் மகா பாவி என்று கடந்த கிழமையில் பைபிள் ஸ்டடியில் எனக்கு இப்பவும் அது மனதில் இருக்கிறது. அந்த பெரிய ஊழியத்தை செய்தவங்களாக இருந்தாலும் சரி, பேதுருவை விடுங்க, பேதுருவை அழைக்கிற பொழுது பேதுரு சொன்னா நான் பாவியாக மனுஷன், என்னை விட்டு ஓடி போயிடும் ஏசி வேண்டி சொன்னான். ஆனா அப்போ சொன்னாங்க பவுல் என்ன தெரியுமா சொன்னா, எல்லாரிலும் பெரிய அப்போஸ்தலன், எனக்கு இன்றைக்கும் அது இருதயத்தில் பிரசங்கிச்சு நாள் போயிட்டு பாருங்க, போன வியாழக்கிழமை இன்னைக்கு பிரசங்கிச்சு நாட்கள் போயிட்டு, ஆனா அந்த வசனை இருதயத்தில் தங்கி கொண்டது. என்ன தெரியுமா, அவன் பெரிய ஊழியக்காரன், அவன் என்ன சொல்றான், நான் தான் யா பாவி, நான் தான் பாவி. எனக்கு அப்படியே புதிய பாட்டில ஒப்புட்டு பாக்குறதுக்கு விருப்பான டைம் ஓடிட்டு இருக்குது பாருங்க, என்னாலே நான் சீக்கிரத்தில் ஏதாவது பாக்குறேன் பாருங்க. கொலோசியர் 3:5-6 சீக்கிரம் வாசிங்க, கொலோசியர் 3:5-6 சீக்கிரமாக வாசிங்க.
ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்நிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும்.
திருப்பி வாசிங்க.
ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்நிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை
பாருங்க, விக்கிராராதனை பொருளாசை இவையெல்லாம் உண்டு, இதை குறித்து பேச கணக்கு பேசலாம் பாருங்க. ஆனா பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்று சொன்னார், விக்கிரத்தை உண்டாகாதீங்க. அநேகர் நினைக்கிறாங்களா அது பழைய ஏற்பாடு தானே, ஐயா நீ வாழ்க, புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் அதையே சொல்றாரப்பா. வேதத்தில் எங்கேயும் தான் பார்க்க முடியாது, எங்கேயும் தான் பார்க்க முடியாது தெய்வத்தை உண்டு பண்ணுவது, தெய்வத்தை நாம் உண்டு பண்ணுவது. இப்படியே நான் பார்த்துக் கொண்டிருந்தா இந்த வசனத்தில் அப்படியே நான் போய்கிட்டு இருப்போம் இல்லையா. ஆகையினால தேவனுக்கு ஒப்பாக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணாதீங்க, அவருக்கு சமமாக ஒரு விக்கிரத்தை வைத்து நடைபெறாதீங்க, அதிலே வழிபடாதீங்க, அது தேவனுக்கு தகுந்ததல்ல, ஏற்றதல்ல, அதிலே தேவன் பிரியமா இருக்கிறாருன்னு சொல்லி வேதத்தில் எங்கேயும் நீங்கள் காட்ட மாட்டீர்கள், காட்டவே காட்ட மாட்டீர்கள். 3 வாசிங்கள், 7 வசனம், யாத்ராமம் 20:7 மூன்றாவது காரியம் வாசி.
நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார்.
திருப்பி வாசிங்கத.
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார்.
கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடமாட்டார். கண்டதுக்கும் தெய்வத்தினுடைய நாமத்தை எடுத்து பிரைஸ் கொடுக்காதீங்க. இன்னைக்கு அநேகருக்கு தெய்வத்துக்கும் அவைக்கும் சம்பந்தம் இருக்காது. ஏற்ற நேரத்தில் தெய்வத்தை இழுத்து விடுவார்கள். நிறுத்தி அந்த வேலையை. தேவனுடைய நாமத்தை நீயும் நானும் வீணிலே வழங்கினால் கர்த்தர் அதிலே கவனம் உள்ளவராக இருப்பார். அது பரிசுத்தமுள்ள நாமம், அது மேலான நாமம், அது எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் உள்ள நாமம். அதை நீங்கள் பிழையாக பயன்படுத்தி விடாதிருங்கள். எதுக்கு எடுத்தாலும் ஜேமஸ் நல்லா பாய்ப்பான், எதுக்கு எடுத்தாலும் என் தேவனே என் தேவனே என்றுவார்கள் இல்லையா? எது நடந்து விட்டா விழுந்து விட்டாலும் மை காட் தான், எழுந்து விட்டாலும் மை காட் தான், விழுந்த எல்லாமே மை காட் தான். தேவனுடைய நாமத்தை அவ்வளவு மலிவாக எண்ணி விடாதிருங்கள். அநேகர் என்ன நினைக்கிறது, கண்டதற்கும் தேவையான நேரத்தில் தெய்வத்தை கூப்பிட மாட்டார்கள், தேவையில்லாத நேரத்தில் தெய்வத்தை கூப்பிடுவார்கள். தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போக வேண்டியவர்களை கொண்டு போக மாட்டார்கள், கொண்டு போக கூடாதவர்களை கொண்டு போய் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அநேக தேவ ஜனங்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா, தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிறவர்களை மற்ற இடத்துல கொண்டு கொடுத்து விடுவார்கள். பிரதர் சிஸ்டர், நீங்க தான், உங்களை தான் நம்பி நான் பழகிறேன், உங்களை நம்பித்தான் பேசுறேன், உங்களை நம்பித்தான் எல்லாம் செய்கிறேன் தேவையில்லாத காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு ஆண்டவரே இதை கவனியும், இதை பேசும், இதை செய்யும் என்று சொல்லுவார்கள். முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் கொடு, அதற்கு பிற்பாடு அடுத்த காரியத்தை பார். அதான் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ மனுஷனுக்கு உகந்ததும் ஏற்றதுமாக இருக்கும் என்பதை மறந்து விடாது. தேவ சமூகத்தில் கொண்டு வா. முதலாவது ஆண்டவரே என்னை பாருமப்பா, என் சூழ்நிலையை பாரும், என் குடும்பத்தை பாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் முதலாவது வாங்க. இங்கே தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருங்கள் என்று சொன்ன தேவன் புதிய பாட்டில் என்ன தெரியுமா சொல்றாரு, என்னத்துக்கு விரோதமானாலும் பாவம் செய்ய நான் மன்னிக்கிறேன், ஆனா பரிசுத்தாவிக்கு விரோதமாக ஒரு பாவத்தையும் செய்யாது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன, நாமத்தின் வீணில வழங்காதப்பா. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா சொன்னார், எல்லாம் நான் மன்னிப்பேன், ஆனா தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக நீ செய்கிறதை மன்னிக்கவே மாட்டேப்பா, மன்னிக்கவே மாட்டேன். அநேகருக்கு தேவ பிரசன்னம், தேவ ஆவியாண்டு வழிந்தத்தில் இதை குறித்து சிந்தனை யோசனை, இது உண்மையா, இது சரியா, இது பிழையா? இப்படிதான் ஒருவர் பரிசுத்தாவியை நம்பாமல் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்தவர் தான், கிறிஸ்தவர் நம்பாமல் வாழ்ந்து வந்தார். அவர் டிவி புரோகிராமை பார்த்து கொண்டிருந்த பொழுது படுத்திருந்த பெட்லே படுத்திருந்தவர் கீழே எப்படி வந்து சேர்ந்தார்னு சொல்லி அவருக்கே தெரியாதான். அநேகருக்கு அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா, பிரதர் முன்னுக்கு வாங்க ஜெபம் பண்ணு, தேவாவியாளர் ஐயோ முன்னுக்கு போனா நாங்க விழுந்துருவோம், நீங்க விழுந்து இங்க ஒன்றுமே நடக்க போறது கிடையாது, உங்க வாழ்க்கை விழாதபடிக்கு எழுந்து நிக்கிறதுக்கு இது ஒரு வழி, அவ்வளவுதான் வழங்குறதா? ஆகையினால பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதையும், அதை குறித்து பெந்தகோஸ்தே நாட்கள் சீக்கிரமாய் வருவதாக, பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு சபைக்குள்ள தெளிவாக இருக்க வேண்டும். ஏன் வேதத்தில் பரிசுத்தாவியானவரை குறித்து எழுதப்படவில்லையா? அநேக கிறிஸ்தவர்களுக்கும் சில டவுட் பாருங்க, பரிசுத்தாவியானவரை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவர் வந்து கிரியை செய்ததும், புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தல நடவடிக்கை பிற்பாக வந்து இறங்கி கிரியை செய்கிறதும் தெளிவானதொண்டாகும். அந்நிய பாஷைகளை குறித்து, வரங்களை குறித்து, ஜனங்கள் பலமடைந்ததை குறித்து திட்டமும் தெளிவுமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எழுதப்பட்டிருக்க, உன் வேதத்தில் இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்க, நீ அதை நம்பாமல் இருக்கிறது என்ன? அதை நான் முதல்ல சொன்னேன், வேதத்தில் இல்லாதது ஒன்றை வந்து கேளுங்கப்பா. இன்னைக்கு அநேகருக்கு என்ன, வேதத்தில் இல்லாதது ஒன்று ஒருத்தன் செய்தா அதை குறிச்சு கேள்வி இருக்குது, அது நல்லா இருக்குது. எனக்கு தெரியும் வேதத்தில் இல்லாதது ஒன்று நல்லா தான் இருக்கும்னு சொல்லி எனக்கும் தெரியும். பாருங்க, எனக்கும் தெரியும் வேதத்தில் இல்லாத என்ன மட்டும் செய்தால் அது நல்லா தான் இருக்கு. ஏன் வேதம் நாம் நினைக்கிற மாதிரி இலகுவான வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கல, இது பரிசுத்தமுள்ள வாழ்வை குறித்து நாம் பேசுகிறோம், தேவனுக்கு பயபக்தியோடு இருக்கிற வாழ்வை குறித்து நாம் பேசுகிறோம். மனச்சாட்சியுள்ள வாழ்வை குறித்து நாம் பேசுகிறோம். தேவ ஜனங்களாயிருந்து வாழுகிற வாழ்க்கையை குறித்து நாம் பேசுகிறோம். ஏதோ ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் பேசவில்லையே. ஆகையினாலே என் நாமத்தை வீணில வழங்காதீங்க. சில பேர் சொல்ற ஆண்டவர் மேல சொல்றேன், ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், நான் சொல்றது உண்மைதான், அப்படித்தான் இப்படித்தான் சொல்லி ஆண்டவர் அந்த இது பிரச்சனைக்கு சம்பந்தமே கிடையாது. ஆண்டவரை இழுத்து வைத்து அதுல வைத்து இல்ல, கடைசியில நாம செய்த வார்த்தைகளை நிக்க மாட்டோம், ஆண்டவர் அந்த இடத்துல நின்று பொறுப்புள்ளவராயும் அந்த பிரச்சனையிலே சம்பந்தப்பட்டவராயும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் பேரை இழுக்காதீங்கப்பா, சும்மா இழுக்காதீங்க, கண்டதுக்கும் இழுக்காதீங்க, நான் ஆண்டவர், நான் தெய்வம், நான் பரிசுத்தர், என்னை கண்டதுக்கும் கொண்டு இழுத்து விடாதீங்க. மனுஷர்கள் மனுஷர்களை இழுத்து விடுகிறது போல தெய்வத்தை இழுத்து விடாதீங்க. அவர் மகா உன்னதமானவர், அவர் பரிசுத்தர், அவர் உன்னையும் என்னையும் உருவாக்கினவர் என்பதை மறந்து விடாதீங்க. நான்காவது காரியம், எட்டாவது வசனத்தில் இருந்து வாசிங்க.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக, ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன்.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய், ஓய்வு நாள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டது அல்ல, ஓய்வு நாள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டது அல்ல, இது ஆரம்ப காலத்தில் இருந்து ஓய்வு நாளாக எங்க தெரியுமா, பிதாவாகிய தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் உருவாக்கி ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார். அந்த ஏழாவது நாள் பரிசுத்த நாள், அது தேவனுக்கு முக்கியமான நாள், அது பலி செலுத்துகிற நாள், ஆராதனை செலுத்துகிற நாள், தேவனுக்கு பயப்படுகிற நாள், அது பரிசுத்த நாள் என்று சொல்லி ஆதி முதல் கொடுக்கப்பட்டது ஒன்றே ஒழிய இந்த நாளையும் இன்றைக்கு ஏதாவது விதத்துல மாற்ற வேண்டும் என்று சொல்லி உலகம் எவ்வளவு துடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதை குறித்து அறிவு நமக்கு இல்லையே. தெரியுமா உங்களுக்கு, ஏழாவது நாளையும் எப்படியாவது கடைகளை திறந்து கடை பூட்டப்பட்ட இந்த நாளிலேயே சபையில இருக்கிற விசுவாசிகளை சபைக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை டெலிபோன், கடைகள் பூட்டப்பட்டு சந்தைகள் பூட்டப்பட்ட இந்த நாட்கள்லயே கர்த்தரை தேடுவதற்கு இவ்வளவு சங்கடம். ஏழாம் நாள் கடை திறந்தால் ஐயா உன் பாடு என்ன, கொஞ்சம் யோசி. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கொண்டாடுங்க. ஓய்வு நாளை கொண்டாடுறாங்க உலகத்திலே அநேகர், அது இல்ல தேவனுக்கு முக்கியம். உலகத்திலே அநேகர் ஓய்வு நாள், இன்றைக்கு ஓய்வு நாள்ல ஓய்ந்து இருக்கிறோம், வீட்டுல ரூவட்டாக் மெதுவா இருக்கணும், சத்தம் போடாம இருக்கணும், பேசுறதுலயே ஒரு லெவல் இருக்கு பாருங்க, அப்படி இருக்கணும் பாருங்க, இன்னைக்கு ஓய்வு நாள். ஆனால் வேதத்துல ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது தேவனை ஆராதிக்க, வேற எதற்கும் கிடையாது. ஆறு நாள் ஒல, ஆறு நாள் ஏதாவது செய், ஏதாவது செய்துக்க, பிரச்சனை இல்லை. ஏழாவது நாள் இங்க தேவனுடைய ஆலயம், பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி, இங்க அநேகர் பல சத்தியங்களிலே வாதாடுவார்கள். இந்த சத்தியத்திலே வாதாடுவதற்கு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் பாருங்க. ஏன் தெரியுமா, ஆராதனைக்கு ஆண்டவர் உருவாக்கினார் ஏழாவது நாள், நாம் தேவ சமூகத்தில் இருந்து பலிகளை கொண்டு வந்து பரிசுத்தமாய் கொண்டாடும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யா சீக்கிரமாக வாங்க, ஏசாயா 58 முதலாவது வசனத்தில் இருந்து சீக்கிரம் வாசிப்பீங்களா?
சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீ நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில்
மூன்றாவது வாசிங்க,
நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள்
பாருங்க, இது வந்து முன்னுக்கு உபவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உபவாசம் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய பாட்டிலும் சரி உபவாசத்தை குறித்து நன்றி எழுதப்பட்டிருக்கிறது, விளைகிறதா? ஆகையினாலே தேவ சமூகத்தில் நிற்கிற நாம், விசுவாசிகள் என்று சொல்லுகிற நாம், வேதத்தை படித்தவர்கள் என்று சொல்லுகிற நாம், ஊழியம் செய்கிற நாம், உபவாச கூட்டத்திலே கட்டாயமாக பங்கு பெற வேண்டியது கட்டாயமான ஒரு காரியம். ஆகையினாலே பல சத்தியங்களை குறித்து அலசி ஆராய்கிற நீயும் நானும் தேவனுடைய சமூகத்திலே உபவாச கூட்டத்துக்கு வர வேண்டியது முக்கியமே. அதி அத்தியாவசிய காரியம் இல்லாமல் எந்த காரியம் இருந்தாலும் சபையில இருக்கிற விசுவாசிகள், ஊழியர்கள், உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் சபைக்கு உபவாசத்துக்கு வர வேண்டியது தடுக்க முடியாதது, தள்ளிவிடாத ஒரு சத்தியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பல சத்தியங்களை குறித்து பேச தெரிந்த நமக்கு இந்த சத்தியங்களை குறித்தும் பேச தைரியம் இருக்க வேண்டும். ஆகையினாலே உபவாசம் என்பது சபைக்கு கொடுக்கப்பட்டதொன்று. தேசத்துக்கு சபைக்கு நடுவில் நின்று ஜபம் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஊழியருடைய, ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவையில்லாத காரியங்களை குறித்து விவரிக்க தெரிந்த நமக்கு இவைகளை குறித்து தைரியமாய் பேச ஏன் நமக்கு முடிகிறதில்லை? ஆண்டவர் நாளைக்கு என்னையும் உன்னை பார்த்து அவர் செய்தாரா, இவர் செய்தாரா, இவர் செய்யல, அவர் செய்யல் என்ற கேள்விக்கு இடமே கிடையாது. நீயும் நானும் தனித்தனியே தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது முக்கிய காரியமாகும். நான் என்ன செய்தேன் என்பதையும் நீ என்ன செய்தாய் என்பதையும் தேவனுக்கு முன்பாக கொன்ற வேண்டியதுதான். உபவாச நாட்களையும் ஜெப நாட்களையும் அசட்டை பண்ணி தள்ளிவிடுகிற நீ சபையுடைய எழுப்புதலை எதிர்பார்க்காத, சபையுடைய வளர்ச்சிகளை எதிர்பார்க்காத. சபைக்கு வந்து ஜெபம் பண்ணீங்க, முழங்கால் படிங்க. இங்க இருக்கிற குடும்பத்துக்கு ஒருவர் வந்தா கூட அருமையான ஜெபக்கூட்டம் நடத்தலாம். ஆராதனைக்கு எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறோமோ அவ்வளவுக்கு நாம் உபவாசத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஆகையினாலே உபவாசம் என்பது புதிய ஏற்பாடும் சரி பழி ஏற்பாடும் சரி நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, சாரி 13வது வசனத்தில் இப்ப வாசிங்க. இது நான் முன்னுக்கு உபவாச கூட்டமாக இருந்தபடினாலே நான் அதை அங்கே வைத்து விட்டேன். இப்பொழுது வாங்க,
பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும்
பாருங்க, இதை குறித்து நான் ஒரு தடவை பேசியிருந்தேன், பிரசங்கமாக பேசியிருந்தேன், தனியொரு பிரசங்கமே பண்ணியிருக்கிறேன். அதனால கொஞ்சம் இதுல தொடரும் பாருங்க. என் பரிசுத்த நாள், இந்த நாள் வந்து உன்னுடையது கிடையாது. இந்த 7வது இந்த 6 நாள் இருக்கு பாரு, நீ என்னவாது செய்துக்க, எடுத்துக்க, என்னவாது செய்துக்க, வேலை செய்துக்க, வீட்டுல படுத்துரு, என்னவாது செய்துக்க. ஆனா இந்த 7வது நாள் இருக்கு பாரு, அது கர்த்தருடையது, அது தேவனுடையது, அது ஆண்டவர், அது அவர் தான் எழுதியிருக்க. என் பரிசுத்த நாள் நான் எழுதல, என் பரிசுத்த நாள் என்னுடைய நாள். ஆராதனை என்பது என்னுடைய உன்னுடையது கிடையாது. இந்த நாள் என்னுடையது உன்னுடையது கிடையாது, அது தேவனுடைய நாள், அது தேவனுடைய பரிசுத்த நாள். ஆகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாது, உனக்கு இஷ்டமானதை செய்யாது. இங்க பாருங்க, ஆண்டவர் புதிய பாட்டை இதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஓய்வு நாள்ல அவனுக்கு கணக்கு விழுந்தா என்ன செய்யறது? தூக்கி தான் விட வேணும். ஏன்னா பழைய பாட்டுல வந்து ஒருத்தனும் வேலை செய்யக்கூடாது, மிருகங்கள் கூட ஒன்னும் செய்யக்கூடாது. இது பழைய பாட்டு சட்டத்திட்டம். ஆனா புதிய பாட்டுல கொஞ்சம் லொக்கா வாக்கப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் ஃப்ரீடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய காரியங்கள் சிலது செய்வதற்கு ஆண்டவர் சில காரியங்களை அலோட் பண்ணி இருக்கிறார் இல்லையா? ஆனா 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 சபை கூடி வருதலை விட்டு விடுங்கன்னு சொல்லி சொல்லப்படவில்லை. ஓய்வு நாள் பழைய பாட்டுல எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி புதிய பாட்டுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் மறுத்துவிட முடியாது. பரிசுத்த நாளாகி ஓய்வு நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால்களை விளக்க. பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷர்கள் மனுஷிகள் தயவு செய்து இவைகளை பின்பற்றுங்க. இந்த பரிசுத்த நாளிலே ஞாயிறு ஆராதனையிலே முடிமான அளவுக்கு காரியங்களை தவிர்த்துக் கொள்ளுங்க, வேலைகளை தவிர்த்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு செய்ய வேண்டியதை நேற்று செய்யுங்க. உங்களுக்கு தெரியுமா பழைய பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நாளைக்கு நான் வருவேன், என் ஜனத்திட்டு சொல்லு அவங்களை இன்றைக்கு ஆயத்தப்படுத்த சொல்லு, தங்களை ஆயத்தப்படுத்த. நாளைக்கு தான் வருவேன், இன்றைக்கு வர மாட்டேன், நாளைக்கு தான் தான் நான் வருவேன். மோசே சொல்லும் ஜனத்திற்கு, நாளைக்கு நான் வருவேன், ஆசீர்வதிக்க ஜனத்துக்காக வேண்டிய எக்ஸ்ட்ராவா நான் வருவேன். ஆனா அவர்களை ஆயத்தப்படுத்த சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு. ஆகையினாலே நீயும் நானும் அதிகாலையில் எலும்பி நின்று உள்ள வேலையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், தவிர்த்துக் கொள்ளுங்கள் இல்லையா? எனக்கு தெரியும் ஒரு சில குடும்பங்களை ஞாயிற்றுக்கிழமையில சமைக்கிறதே கிடையாது. தப்புன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அது கத்திருக்குன்னு சொல்லி நான் அதாவது உபவாசங்களோடு வருகிறவர்களை குறித்து பேசுறேன். ஆராதனைக்கு வருகிறவர்கள் உபவாசத்தோடு வருவார்கள். அதனால பிள்ளைகள் இருக்கிறவங்க, சிறு பிள்ளைகள் இருக்கு, இவங்கெல்லாம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தவறாக புரிந்து கொள்ள விடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இது ஆண்டவருடைய நாள், எல்லா ஆராதனைக்கு பிற்பாடு பார்த்துக் கொள்வோம், ஆராதனைக்கு பிற்பாடு நாம நடந்து கொள்வோம். அது நான் தனிப்பட்ட விதத்தில் மெச்சுறேன். அதனால அது எல்லாரும் அங்கீகரிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து கிடையாது. பரிசுத்த நாள்ல நமக்கு இஷ்டமானதை செய்யாதீங்க. அடுத்தது என்ன எனக்கு பிடிச்ச வாசனை, அது அடுத்த வாசிங்க.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து
பாருங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க, உனக்கு சொந்தமான பேச்சுக்கள் எல்லாம் பேசாதப்பா. இது பரிசுத்தமான நாள். இதுல முடியுமான அளவுக்கு நாம வாய்களை பேசாமல் இருப்பது நல்லது இந்த நாள் முடியும் வரைக்கும். ஏன், இது பரிசுத்த நாள், இது தேவனுடைய நாள். உங்களுக்கு தெரியுமா, அநேக பேச்சினால் அநேக வார்த்தையினாலே பாவம் இல்லாமல் போகாதா? அநேக பேச்சு பேசுகிறது தப்பல்ல, ஆனால் தப்பாய் பேசுவது தப்பு. பேசுவது தப்பல்ல, தவறாய் பேசுவது தப்பு. ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு அவன் பேசுகிற பேச்சினுடைய கிளீன்ல தெரியும் இவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லி விளங்குறதா? மற்றவர்கள் பிழைவிட்டாலும் அதை தெரியாமல் சரிப்படுத்தி லெவல் படுத்திக் கொள்றதுதான் ஒரு தேவ மனுஷன் விளங்குறதா? விளங்குற. ஆகினாலே வார்த்தைகளை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆராதனையிலே தயவு செய்து வருகிற பொழுதும் வீடு போய் சேரும் வரைக்கும் நாம என்ன பேசுறோம், என்ன கதைக்கிறோம், என்ன செய்கிறோம் என்றது தயவு செய்து இதுக்குள்ள நூலை போட்டு கிறுக்கி இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வையுங்க. பரிசுத்தினால் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் நீங்க எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அநேகருக்கு அதை நான் போன பைபிள் ஸ்டடின்னு சொன்னேன், அநேகருடைய வேதத்துல ஒரு கோடும் கிடையாது, ஒரு கோடும் கிடையாது, ஒரு அண்ட்லைன் கிடையாது, ஒரு நடுத்தர ஒன்றும் கிடையாது. சில பைபிள் அப்படி ஒட்டி அப்படி ஒட்டப்பட்டே இருக்கு. பைபிள் ஊத்தி ஆகக்கூடாது. வாழ்க்கை ஊத்தி ஆகுதோ இல்லையோ, பைபிள் ஊத்தி ஆகக்கூடாது. பரிசுத்த நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உனக்கு இஷ்டமானபடி பேசாத, உனக்கு இஷ்டமானபடி நடவாத. கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் திருப்பிக்க, கொஞ்சம் உள்ளுக்கு வச்சுக்க, இல்ல நிறுத்திங்க. இன்றைக்கு வேணாம், இன்னைக்கு இப்படி நடக்க கூடாது, எல்லாம் பேசாம இருங்க, ஜெபம் பண்ணுங்க, வாங்க போங்க. எப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக நாம் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியம். இதை குறிச்சு கணக்கு பேசலாம், இன்னும் நிறைய பேசலாம் பாரு. அப்படி தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அந்த நடு
ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக
மனமகிழ்ச்சியின் நாளாம். எந்த நாள்? சந்தோஷத்தின் நாள். ஐயா ஐயா ஐயா, பாருங்க, இந்த நாளை பரிசுத்தோடு கொண்டாடுங்க, மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க, சந்தோஷத்தோடு கொண்டாடுங்க, சஞ்சரம் இல்லாமல் கொண்டாடுங்க. சில பேர் நாம் என்ன வரைக்கே சஞ்சரப்படுறது, வரைக்கையே சஞ்சரப்பட்டு அப்படின்னு அந்த நாள் அப்படியே திருடி விட்டுரு தெரியுமா? சஞ்சரப்படாதபடிக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். விளங்குச்சுதா? ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலே பரிசுத்தமாக சரியாக சந்தோஷமாக நடந்து கொள்றது எங்களை. சில பேருடைய வாழ்க்கையில சஞ்சரம் வந்தாலும் அதை சஞ்சரமா எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. பாருங்க, கலகலந்த போவும் சிரிச்சு கொண்டே இருப்பாங்க. என்னதான் நடந்தாலும் பக்கத்துல இருந்து விழுந்து செத்தாலும் சிரிச்சு கொண்டே இருக்கும் பாருங்க. ஏன்னா அது என்னன்னு தெரியாத போய்கொண்டே இருக்கும் பாருங்க. அதை குறிச்சு நான் பேசல. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நாம எழும்புறோம், இன்னைக்கு நாம் ஆயத்தப்படுத்துறோம், நாம் ஆராதனைக்கு வருகிறோம், சஞ்சரப்படாத படிக்கு குடும்பம் சஞ்சரப்படாத படிக்கு பிள்ளைகள் சஞ்சரப்படாத படிக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? அந்த விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அந்த விதத்தில் நாம் பேச வேண்டும். ஏன், இது ஞாயிற்றுக்கிழமையப்பா, அது ஒரு மாக்கண்டு இருக்கணும் வீட்டில். இது ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாட்கள்ல இந்த காரியங்கள் வளையாது நம்ம வீட்டில். விளங்குதா என்ன சொல்றேன் சொல்லி? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் இந்த ஆறு நாளும் வளைஞ்சது ஏழாம் நாள்ல வளையாது பாருங்க. அந்த ஒரு ஒழுங்குமுறை நமக்குள்ள இருக்கணும் பாருங்க. ஏன், இது ஆராதனையின் நாள், இது பரிசுத்த நாள், இது தேவனுடைய நாள். இதுல நாம் பயபக்தியோடு நாம் போன நல்ல குடும்பங்கள், நல்ல சபை, தெரியுமா உங்களுக்கு? நல்ல குடும்பங்கள், அது நல்ல சபை வழங்குறதா? ஆகையினால இதை பரிசுத்தோடு கொண்டாடுங்கப்பா, கொண்டாடுங்க. அநேக ஆலயத்துக்கு வருகிற பொழுது அவங்க முகத்தை பார்க்க நமக்கு விருப்பமே இருக்காது பாருங்க. தாவீது ராஜா என்ன தெரியுமா சொன்னார், ஆலயத்துக்கு போவோம்னு போனகளை அவன் பார்த்தது இல்லையா, ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னா அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாயிட்டுதான். ஏன், ஏன் தெரியுமா சந்தோஷம் சொல்லவா? யோசிப்பர் வருவார், அவரோட நான் நல்லா கதைக்கலாம் இன்னைக்கு, அதனால நான் யோசிப்பர் இன்னைக்கு ஆராதனைக்கு போறது எனக்கு சந்தோஷம். ஏ அங்கில் வந்திருக்கார், அங்களோட கொஞ்சம் கதைக்கணும் பாருங்க, அதனால எனக்கு சந்தோஷம். ஏன், ஞாயிற்றுக்கிழமை இதுவரைக்கும் அவரை நான் சந்திக்கிறது கிடையாது, அவரை நான் காணணும், இவங்களை நான் காணணும், அதனால இவ்வளவு நாள் இந்த ஆறு நாள் சேர்த்து எல்லாத்தையும் கொட்டிட்டு போறது. ஆன் தாவீது ராஜா என்ன தெரியுமா, அவன் பெரிய ராஜா பாருங்க, சரித்திரம் வாய்ந்தவன். என்ன தெரியுமா சொன்னான், ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னாங்க எனக்கு. அப்பொழுது எனக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம் பாரு அருமையாக இருந்தது. ஏன் தெரியுமா? தேவன் அங்கே வருவார், தேவன் என்னை ஆசீர்வதிக்க வருகிறார், அவர் என் குடும்பத்தை விசாரிக்க வருகிறார், அவர் எனக்கு நன்மை செய்ய வருகிறார், அவர் என்னை வாழ வைக்க வருகிறார், அவர் என்னை நடத்த வருகிறார். அப்பா அதனால நான் சந்தோஷமா ஆலயத்துக்கு போறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, இன்றைக்கும் போகவே இல்லை. நாம் ஒரு தடவை ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய கிருபை ஆலயத்தில் நாம நிப்பாட்டினோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷ ஆண்டு கழித்தது பின்பாது இந்த குளிர்கள் ஐசுகள் அதுகள் இதுகள்னு சொல்லி எல்லாம் மூடி நாம நிக்க ஒரு ஒன்றும் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஆராதனை. அன்னைக்கு நான் வீட்டில் இருந்து என்ன செய்யறேன்னு தெரியல. இருக்கிற வீட்டில் என்ன செய்யறது, நாட்டுக்குள்ளுமே என்ன செய்யறது? அன்னைக்கு தான் யோசிச்சு இனிமேலுக்கு ஆராதனையே நிறுத்தக்கூடாது. மழை பெய்தாலும் சரி, சினை கொட்டினாலும் சரி, அநேகருக்கு சான்ஸ் இது. எங்களை பொறுத்தவரைக்கும் இது சாஞ்சும் இல்லை, சந்தர்ப்பமும் இல்லை. விளங்குறது அநேகருக்கு ஓண்டைக்கு ஆராதனோ நல்லது பிரதர், இன்னைக்கு பவிஷ்டி இல்ல நல்லது பிரதர். அதை குறித்து கவலையும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது, கவலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லையா? ஆனா நான் அன்றைக்கு இருந்து யோசிச்சேன், எப்படிப்பா என்ன செய்யறது, என்ன செய்யறது, முடியலையே ஆராதனை, என்ன செய்யறது, ஆனா நின்றுட்டுது, அவ போக முடியாது. இந்த நாளை சந்தோஷமாய் கொண்டாடுங்கப்பா, குடும்பமாக கொண்டாடுங்க, சேர்ந்து ஊழியர்களாக கொண்டாடுங்க, விசுவாசிகளாக கொண்டாடுங்க. அதற்குத்தான் இந்த நாள், வேற எதற்கும் கொடுக்கப்படவே இல்லை. தொடர்ந்து வாசிங்க, வாசித்த அந்த வசனத்தை முடிங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய். ஆனால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி.
அப்படி அப்படி இங்க பாருங்க, இங்கே ஆராதனை குறித்து ஆண்டவர், அது பரிசுத்த நாள், அதை பயபக்தியோடு பரிசுத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடுன்னு சொல்லி சொல்லியிருக்க, புதிய பாடல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எபிரேயர் 10:25 வாசிங்கள்.
சபை கூடி வருதலே சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம்.
பாருங்க,
நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
பாருங்க, பழைய பாட்டில் ஆண்டவர் சொன்னார் ஆராதனைக்கு வா, அதை பரிசுத்தோடு வா. அதை புதிய பாடல என்ன தெரியுமா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, இங்க பாரு, சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாதீங்க. அநேகர் விட்டுறாங்க பாருங்க, அலட்சியம். ஆராதனை என்ன ஐயா, ஆராதனை ஒவ்வொரு முறையும் போறோம், ஒவ்வொரு ஞாயிறும் போறோம், இதுல என்ன இருக்கு? ஒன்னா கட் பண்ணுவோம், அதுக்கு என்ன இருக்கு? ஆனா அநேகர் விட்டு விடுகிறது போல, அநேகர் விட்டு விடுகிறது போல நீ விட்டு விட்டுறாத. அநேகர் பல சத்தியங்களை குறிச்சு வாதாடுவார்கள், இந்த சத்தியத்தை குறிச்சு வாதாரத்துக்கு எவருக்கும் தெரியும் கிடையாது, எவரும் வாதாட மாட்டாரு. வேற இதுல வாதாரா, அது சரியா, இது புள்ளியா, அது அங்க சரியா, இந்த வசனம் சரியா, அந்த வசனம், இந்த வசனத்துக்கு என்ன பதில் சொல்லுவது? ரெண்டு பக்கமும் என்ன சொல்லுகிறது ஐயா? ஒரு விதத்துல ஒன்று கடினமா இருக்கு, என்ன இங்கால என்ன கனகாரியம் இருக்கு, என்ன கடினம். அது எனக்கு புதிய ஏற்பாட்டு சத்தியம், பழைய ஏற்பாட்டு சத்தியத்துல கடினமாக இருக்கிறது என்னுடைய கருத்து, அதாவது எனக்கு தனிப்பட்ட விதத்துல. ஏண்டா பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு மனுஷன் பிழை செய்து விட்டால் தேவன் தண்டிப்பார், புதிய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவர் சேர்த்து வச்சு தண்டிப்பார். விளங்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி? கிருபையின் காலம் சொல்லி அது சேர்க்கப்படுகிறது. நியாய தீர்ப்புக்கு சிலது முந்தி கொள்ளும் சொல்லி போன 2-3 கிழமைக்கு முதல்ல பார்த்தேன். சிலருடைய பாவங்கள் பூமியில நியாயம் தீர்க்கப்படும், சிலது வந்து முந்தி கொள்ளும், சிலது அவர் வரும் வரைக்கும் வைப்பணும். அவர் வரணுமா? அவர் வந்துதான் செய்வாராம. அதனால நான் பழைய பாட்டு ஆண்டவா போய் சொன்னா ஒரே அடி, இந்த வேண்டிக்க போய் அங்க இறங்க, இல்ல கலவரத்துக்கியா, எந்த கல ரெண்டு ஆட்டம் கொண்டா இல்லாட்டிண்டா போய் அங்க பின்னிக்கு ரெண்டுவார் இல்லையா? ஆனா இந்த கிருபையின் காலம் எப்ப முடியுதோ அந்த காலத்துல களவெடுத்ததுக்கும் பொய் சொன்னதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பிரசன்ட் வேண்டிக்க, என்னவாவது செய்துக்க, பொய் சொன்னியா இல்ல எவ்வளோ ஏமாத்தினியா, என்ன செய்தாய். எனக்கு ரொம்ப பிடிச்ச சில வசனங்களுக்குள்ள போயிட்டு இதுவெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யா இப்ப வாங்க, யாத்ராம் 20:12 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யாத்ராம் 20.
தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்களை நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
திருப்பி வாசிங்க.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
ஐயா இங்க என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? ஒரு பிள்ளை நீடித்த நாட்களாய் வாழுவதற்கு, ஒரு பிள்ளை நீண்ட, இந்த பாருங்க பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரும் கவனிங்க, இப்ப நான் பேசுகிறது. திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
வாசிங்க.
Du sollst deinen Vater und deine Mutter ehren, auf dass du lange lebst in dem Lande, das dir der Herr, dein Gott, geben wird. Du sollst deinen Vater und deine Mutter ehren, auf dass du lange lebst in dem Lande, das dir der Herr, dein Gott, geben wird.
திருப்பி வாசிங்க தமிழ்ல.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக?
கனம் பண்ணுவாயாக.
கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுவாயாக. இப்ப நாம் எல்லாரும் இப்ப பிள்ளைகளை வைத்திருக்கிறீர்கள், எல்லாரும் என்ன நினைப்பார்கள்? எங்கள் பிள்ளைகள் எங்களை கனம் பண்ண வேண்டும். வயது சென்றவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களும் அவர்கள் தாய் தகப்பனை என்ன செய்ய வேண்டுமாம்? கனம் பண்ண வேண்டும். தாயின் தகப்பனும் இல்லாதவர்கள் சபையிலே தாயின் தகப்பனுடைய இடத்தை யாரெல்லாம் நிரப்புகிறார்களோ அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறுத்துவிடக்கூடாது. அப்படி செய்கிறவர்கள் நீண்ட ஆயுஷுடையவர்களாக இருப்பார்கள். கொடுத்திருக்கிற தேசத்தில் நீ நல்லாய் வாழுவாய். வாலிபர்கள் பிள்ளைகள் கவனித்து கேளுங்கப்பா, கவனித்து கேளுங்க. உங்கள் தாய் தகப்பனுக்கு நான் இதை குறித்து கணக்கை யோசித்தேன் பாருங்க, கணக்கை யோசித்தேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா, பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு எதை சொன்னாலும் நல்லதுக்கு சொன்னாலும் அது சரியாக தெரியறதில்லை. அது முதியோராகி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்று நான் நம்புறேன். கர்த்தருக்குள்ளே முதிர்ந்து வயதுள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு நமக்கு தெரியுது, பிள்ளைகளுக்கு எதை சொன்னாலும் அது புள்ளையாகத்தான் தெரியும் பாருங்க. இல்லை இதை செய்யாதுன்னு சொன்ன இந்த பாருங்க, நான் இதை யோசித்து விட்டு இதுதான் விதைப்பும் அறுப்புமோன்னு சொல்லி யோசித்தேன். பழைய பாட்டில் ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? விக்கிரங்களை உண்டாக்காதீங்க. அவங்க என்ன செய்தாங்க? போய் விக்கிரங்களை உண்டாக்கினாங்க. அதே மாதிரி இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சொல்றோம் பாருங்க, இங்க பாருங்க இதை செய்யாத என்றா, அது என்ன செய்யுது? அதைத்தான் போய் செய்யுது. ஆதியில என்னத்தை செய்தாங்களோ அது அப்படியே தொடர்ந்து வருகிறது பாருங்க, தொடர்ந்து வருகிறது பாருங்க. எதை ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறோமோ அது அதைத்தான் செய்ய யோசிக்கும் பாருங்க, அது அதைத்தான் செய்ய யோசிக்கும் பாருங்க, அது அதுதான் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கொள்ளும் பாருங்க. ஆனா பிள்ளைகளே நல்லா கேளுங்க. தாய் தகப்பன் மாருடைய வார்த்தைகளை கேட்காம அநேகருடைய வாழ்க்கைகள் தடுமாறினதை நாம் அறிவோம். தாய் தகப்பன் மாருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அநேகருடைய வாழ்க்கைகள் கண்ணீரிலே முடிந்ததை நாம் அறிவோம். தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை கவனத்திற்கு எடுக்காமல் அசட்டை பண்ணினதன் நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கைகள் சுக்குநூறு ஆனதை நாம் அறிவோம். அநேகர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு சொல்லுகிறதை நன்று கவனியுங்கள். அது கசப்பாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம், விருப்பமில்லாததாக இருக்கலாம், வேண்டாததாக இருக்கலாம். உன் வாழ்க்கையின் எதிர்காலம் உன் தகப்பன் தாண்டி கரத்தோடு சேர்த்து உன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறதை தயவு செய்து கேள். நான் சொல்லுகிற வார்த்தைகளை தயவு செய்து கேள். அநேக வாலிப பிள்ளைகள் கண்ணீர் விட்டதை நான் அறிவேன். அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் தடம் புரண்டதையும் நான் அறிவேன். ஆகையினாலே சபையில இருக்கிற பிள்ளைகள், தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள், நான் சொல்லுகிறதை கவனித்து கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, நீ உன் தாயை உன் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டியது என்று சொல்லி வேதத்திலே கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீ உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அநேக தடவைகளிலே உங்களுக்கு கொஞ்சம் பேசுனீங்க, அநேக தடவைகளிலே தகப்பன் தாய் சொல்லுகிறது நமக்கு கடினமாக இருக்கிறது, தகப்பன் தாய் சொல்லுகிறது நமக்கு கேட்க கஷ்டமாக இருக்கிறது, அவைகளை கை கொள்ள நமக்கு கஷ்டமாக இருக்கிறது, அவைகளை கேட்டு நடப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் உன் தாயும் உன் தகப்பனும் சொல்லுகிறது நீ கேட்டு நடந்தால் உன் எதிர்காலம் நல்லாய் இருக்கும் என்பதை மறவாதே. நான் திரும்ப திரும்ப உனக்கு சொல்றேன், அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை தள்ளினார்கள், அநேகர் தேவ வசனங்களை தள்ளினார்கள். வேதம் சொல்லுகிறது, வசனத்தை நீ மறந்து என்று சொல்லி சொன்னார், உன் பிள்ளைகளை தேவன் மறப்பாராம். அது தாய் தகப்பனாகி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளையாகும். வேத வசனங்களை மறந்துவிட்டு நிர்விசாரமாக நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை கர்த்தர் எதுவும் செய்ய முடியாது. ஏராளமான பிள்ளைகளை நான் அறிவேன், ஏராளமான பிள்ளைகளை நான் அறிவேன், அழுது கண்ணீர் சிந்தி. எனக்கு ரொம்ப விருப்பம் என்ன தெரியுமா, ஒரு சில சம்பவங்களை முன்னுக்கு இருத்தி வைத்து சில பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அப்பதான் அவர்களுக்கு புரியும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொல்லி. நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கிருபை. அதனாலே இந்த நாட்களை தாண்டி நாம் நல்லா இருக்கிறோம். எபேசியர் 6:1 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 6:1 அதுக்குள்ளே தான் நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு. எபேசியர் 6:1 மூன்றாவது வசனம் வரை வாசிங்க.
பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்.
வாசிங்க.
பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி.
பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு தேவனுக்குள்ள கீழ்ப்படிங்கப்பா, மற்றவர்களுக்கு அல்ல, தேவனுக்குள்ள நீ கீழ்ப்படியப்பா. வாசிங்க தொடர்ந்து.
இது நியாயம்,
இது சரியான வழி. வாசிங்க.
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்.
அங்கேயும் உன் வாழ்நாள் நீடித்திருக்கத்தான் பழைய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவர் சொன்னார், ஐயா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுத்திருங்க. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது, உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கா வேண்டி
உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய்.
தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ண வேண்டும். இந்த பாருங்க, இந்த பாருங்க சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. எனக்கு இத்தனை வயசு ஆகியும் என் வீட்டில் இன்றைக்கும் பேச்சு விழுது. எனக்கு இத்தனை வயசு ஆகியும் இன்றைக்கும் ஒரு ஆள் எழும்பி கர 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 எனக்கு பக்கத்தில் நின்று கொண்டுதான், இதை நான் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு இத்தனை வயசு ஆகியும் எங்கிட்ட அம்மா கூட அந்த வயசாகியும் எல்லாருக்கும் பேசுவான். இன்றைக்கு அது மேன்மையாக எனக்கு படுகிறது. அநேகருக்கு அப்படிப்பட்ட ரெண்டு பேர் தேவை இன்றைக்கு. அதுக்குத்தான் நான் சொல்றேன், பிள்ளைகளே வாலிபர்களே, இன்றைக்கு உனக்கு புரியாது, இன்றைக்கு உனக்கு இது விளங்காது, நாளைக்கு உனக்கு பதில் சொல்லும் எல்லாம். ஆகையினாலே நான் சொல்லுகிறது என்னவெனில், நான் எல்லா தாய்மாருக்கும் சொல்லுகிற காரியம், எந்த பிள்ளை நல்லா படிக்குதோ என்ன வேண்டி கொடுக்கிறியோ வேண்டி நல்லாய் படிக்கவை. எந்த பிள்ளைக்கு படிப்பு ஓட இல்லையோ அந்த பிடி பிடிச்சி 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 காதல பிடிச்சிட்டு நிக்காதீங்க. அதுக்கு என்ன தேவையோ எது அதுக்கு ஓடுமோ அதை கண்டுபிடித்து அந்த பிள்ளை அந்த வழியிலே நடத்துங்க. ரெண்டும் சமந்தான். இது நான் சொல்லுகிற அநேகருக்கு நான் சொல்லிருக்க சொல்ல காரியம். அநேகருக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா, எல்லாம் டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஒருத்தன டாக்டர் ஒன்றும் வேணாம் பாருங்க, ஒரு டாக்டரும் வேணாம் பாருங்க. இந்த பிள்ளைக்கு எது தெரியுமோ அதுல கொண்டு வா உன்னத இடத்துக்கு. அதுதான் மேன்மையான சரியான ஒரு தாய் தகப்பனு செய்ய வேண்டிய காரியமே ஒழிய, டாக்டர் 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 சொல்லி ஒருவரும் தெரியாதுங்க. இன்ஜினியர் 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 ஒருத்தரும் தெரியாதுங்க. உங்க பிள்ளைக்கு டாக்டர் படிக்க தெரியுமா, படிப்பு. அதை செய்யலையோ அது உன்னுடைய பிள்ளை. உன் பிள்ளைக்கு படிக்க கஷ்டமோ உனக்கு என்ன ஏலம், அதை சரிப்படுத்து, அதை சரிப்படுத்து, அதை சரிப்படுத்து. அதை விட்டு விட்டு ஒரு பிள்ளையை பேசுகிறது இல்ல. இந்த கடந்த காலத்தில் இந்த பாருங்க சீக்கிரத்தில் முடிக்கிறேன்னா, இந்த கடந்த நாட்கள்ல பேப்பர்ல வந்து பாப்பரசர் சொன்னாராம், பிள்ளைக்கு கொஞ்சம் அடிக்கிறது இல்ல தப்பு இல்லைன்னு சொல்லி பேப்பர் எல்லாம் வந்துச்சு. ஓகே, வேதத்துல இல்லாததுண்டு அவர் சொல்லல, வேதத்துல இல்லாததுண்டு அவர் சொல்லல. இங்க பில்ஸ் ஆயிட்டும் இங்க பேப்பர்ல எல்லாம் எழுதினாரு, பிள்ளைகளுக்கு அடிக்கிறது சரி என்று சொல்லி பாப்பரசர் சொல்லியிருக்கார். இதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி, இந்த ஜெர்மன்ல பிறந்த எந்த பிள்ளைகள் எந்த தாய் தப்புன்னு தங்கள் பிள்ளைக்கு ஒரு காலாவது அடிக்கலன்னு சொல்லிச்சுனா அதை நான் நம்ப மாட்டேன். ஆனா பேப்பருக்கும் வழியிலையும் கதைக்கலாம் கணக்கை. யோ 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 சொல்லி பிள்ளைகளே அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள்.
உன்னை வேதம் உன் தாய்க்கும் உன் தகப்பனுக்கும் கீழ்ப்படிய சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நன்மை உண்டாகும் உன் வாழ்வு நல்லா இருப்பதற்கு. இந்த பாருங்க, நாளைய நாள் நீ வளர்ந்து வருகிற பொழுது சமுதாயத்தில் நீ எந்த இடத்துல இருக்கிறாய் என்பதற்கு உன் தாயும் உன் தகப்பனும் காரணமாக இருக்க வேண்டும். அதற்கு மேலாக உன் தாயும் உன் தகப்பனும் ஆராதிக்கிற உன் தெய்வம் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகையினாலே நான் சொல்லுகிறதை கவனித்து கேளுங்கள் வாலிபர்களே, ஜுகதிகளே கவனித்து கேளுங்கள். இதே தேசத்தில்தான் நானும் வளர்ந்து வந்தனா,
இதே தேசத்துலதான் இன்னும் அநேக வாலிபர்கள் வளர்ந்து வந்தார்கள். நான் சொல்லுகிறதை கவனித்து கேளுங்க, உங்கள் வாழ்க்கைகளை இந்த வயசிலே கெடுத்து விடாதீங்க. உங்கள் வாழ்க்கைகளை இந்த நாட்களிலே தூக்கி போட்டு விடாதீங்க. இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கைகளை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஒரு உயர்ந்த இடத்திலே நிற்பதற்கு விதைக்க ஆரம்பிங்க. இல்லையோ இல்லையோ நீ கண்ணீர் விடுகிற ஒரு நாளுண்டு வரும் ஐயா, நீ அழுகிற ஒரு நாளுண்டு வரும், நீ கதறுகிற நாளுண்டு வரும், நீ மனம் கசந்து போகிற நாளுண்டு வரும், ஏன் இந்த வாழ்க்கை என்ற ஒரு நாளுண்டு வரும். இவைகளுக்கெல்லாம் ஆதாரங்கள் ஏராளம் இந்த பூமியிலே. அதனாலே நான் சொல்லுகிறேன், தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை.
உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம்
கற்பனையாயிருக்கிறதுத்தம். கற்பனை எல்லாம் என்ன சொல்லுகிறது? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுங்கப்பா. முதியவர்கள் வருகிற பொழுது அவங்களை கனம் பண்ணுங்க, வைபோதிகர்கள் வருகிற பொழுது அவர்களை கனம் பண்ணுங்க. சபைக்குள்ள இவைகள் இல்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளை கற்றுக் கொடுங்க. அநேகர் சொல்லுகிறது ஒரு டொச்சும் கிடையாது, டொச்சிலையும் இந்த டிசிப்ளின் இருக்குது. சரியா? டொச்சிலையும் இதே டிசிப்ளின் தான். பெரியவர்களை நாம எழுந்து ஹலோ சொல்லணும், கை கொடுக்கணும், அவங்ககிட்ட அதே டிசிப்ளின் தான். சொல்ல முடியாது ஒரு டொச்சும் கிடையாது வழங்குறதா. தாய் தகப்பனாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை, உங்கள் கடமை, உங்கள் கடமை. அந்த பேசியர் அந்த வசனத்தை சேர்த்து வாசிங்க.
பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக.
பாருங்க, இந்த வாலிபர்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்லி கணக்கு பேசலாம். என்றாலும் என்னுடைய விருதத்திலே இருந்த சில காரியங்களை பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து சொல்லியிருக்கேன். நீங்க இதன்படி நடக்கலன்னு சொல்லி சொன்னா, இதன்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கண்ணீர் விடுகிற நாட்கள் வரும். தகப்பன் தாயா இருக்கிற நாம் இந்த பிள்ளைகள் மீது கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவங்க என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க வாராங்க, எது வேண்டாங்க, எது வேண்டல என்றதை குறித்து ஒரு கவனம் நமக்கு இருக்கணும். அது இல்லை என்று சொல்லி சொன்னா அவர்கள் தங்கள் வழியிலே போவதற்கு இடம் ஏராளம். சோ அதிலே அங்கே அதற்கு பிற்பாடு நாம் அவர்களை பார்ப்பதிலே ஞானம் ஞானமற்ற தன்மை அது. ஆகையினாலே ஒரு பிள்ளை என்ன செய்ய, இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் அநேக பிள்ளைகள், வீட்டிலே தனியே இருந்து விட்டால் அநேகருக்கு சந்தோஷம். அநேகர் என்ன நினைக்கிறார்கள், என் வீட்டிலே வீட்டிலே தான் இருக்கிறான்னு, அதை விட வெளியில் இருக்கிறது பெட்டர். கவனம் இருக்க வேண்டும். தாய் தகப்பனாய் இருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகள் மீது முழு கவனமும் இருக்க வேண்டும். மற்றவருடைய பிள்ளைகள் மீது அல்ல, மற்றவருடைய காரியத்திலே அல்ல, மற்ற காரியங்களிலே அல்ல, உங்கள் பிள்ளைகளிலே நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்ற காரியத்தில் அல்ல, மற்றவருடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க. பிள்ளைகளே, நீங்கள் நீண்ட ஆயுசு உடையவர்களாய் இருக்கவும், இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கவும் உங்கள் தாயையும் உங்கள் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. வேதத்திலே இன்னும் ஒரு வசனம் ஒன்றுக்கு, என்னை ஏன் பெத்தாயன்னு சொல்லி கேட்காது. உங்களுக்கு தெரியுமா அந்த வசனம்? அப்படி கேட்கிறவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். தாயை பார்த்து தகப்பனை பார்த்துக்கணும். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு சில பிள்ளைகள் சபைக்குள்ள இல்ல, வெளியில இருக்கிற ஒரு சில பிள்ளைகளே நான் அவங்கள் தாய் தகப்பனோடு அணுகிக் கொள்ற விதங்களை கண்டு எனக்கு நான் இதுவரைக்கும் கண்டதே கிடையாது. அப்படியா? எனக்கு சரியான ஷாக், சரியான ஷாக் இல்லையா? தாய் தகப்பனை கனத்தோடு பயபக்தியோடு அணுகிக் கொள்ளுங்கள். இல்லையோ எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அது அற்புதம். சில வேளைகள்ல உங்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் விளங்காம இருக்கலாம், நான் சொல்லுகிற வார்த்தைகளும் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், விளங்காட்டிக்கு உங்க அம்மா அப்பாட்ட போய் இன்றைக்கு கேளுங்க, என்ன சொன்னாருன்னு கேளுங்க. அவங்க சொல்லி தருவாங்க வடிவ அவங்களோட உங்களோட தமிழுக்கு. சரியா? இல்லையோ நீங்கள் இதை செய்கிற இன்றைக்கு உங்கள் பிள்ளை உங்கள் தகப்பனுக்கும் உங்கள் தாய்க்கும் நீங்கள் செய்கிற காரியத்தை ஒரு காலம் வரும், அப்பொழுது ஒரு சிலர் உங்களுக்கு அதை செய்வார். அது நடக்கும், அதுல மாற்றம் கிடையாது, அதுல மாற்றமே கிடையாது. அது வேதம் அப்படித்தான் சொல்லுது பாரு, அதுல மாற்றமே கிடையாது. ஆகையினால வளர்ந்தவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், உங்கள் தாய் தகப்பன் என்ன பாருங்க, தாய் தகப்பன் மாதிரி சில வேலைகள்ல பக்கத்துல என்ன கை கை கழிச்சிட்டு இருக்கு, நமக்கும் கஷ்டமா தான் இருக்குது பாருங்க. இது நார்மல். தாய் தகப்பன் சொல்லி சொன்னா அவங்க அந்த வேலை செய்யணும், அது செய்யாட்டுதான் பிரச்சனை. பக்கத்துல இருக்கணும், இருந்து ரெண்டு போடணும் பாருங்க. எனக்கு பிரச்சனை என்ன சொல்லிச்சுன்னா, வசனங்களை வச்சு எனக்கு இப்படி சொன்ன நீ இப்படி செய், இப்படி சொன்ன நீ இப்படி செய் என்று எனக்கு ஒரு பிரச்சனை பாருங்க. அதனால எல்லாம் யோசிச்சு தான் பிரசங்கிக்கணும், எல்லாம் யோசிச்சு தான் பிரசங்கிக்கணும். ஆகையினால உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுங்கப்பா. இங்க பாருங்க, இதுல கணக்க கதைகள் ஸ்டோரியல் என்றெல்லாம் இருக்கு. நிஜமாக நடந்த காரியங்கள், நிஜமாக நடந்த காரியங்கள் இவைகள் எல்லாம் இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் ஒன்று சொல்றேன், நல்லா கேளுங்க. உங்களுக்கு மாத்திரம் நான் எனக்கு தெரியல, இதை நான் முடிச்சிடுறேன். ரகசியம் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க இன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கிற அந்த நிலைமை இருக்கு பாருங்க, அது 100 மால் பெஸ்ட். ஏன் தெரியுமா? அதை விட கஷ்டமான நிலைமையில பலர் இருக்காங்க இந்த ஜெர்மன்ல, எனக்கு தெரியும், தெரியும். அதனால நான் சொல்றேன், நீங்க உங்க வீட்டில் இன்றைக்கு இருக்கிறீங்க நிலைமை இருக்கு பாருங்க. சொல்றீங்க இல்லையா, அப்பா வழியில போக விட மாட்டேன்றாரு, இல்லாட்டி அம்மா வீட்டுல என்ன பேசுறா, இல்லாட்டி அது என்ன சொல்றீங்க இல்ல, அதை விட அது உங்களுக்கு 100 மால் பெஸ்டா. ஏண்டா வெளியில இருக்க எனக்கு தெரியும் காரியங்கள், எனக்கு வெளியில இருக்கிற சில காரியங்கள் தெரியும் பாருங்க. ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்யணும், எனக்கு எனக்கு டெலிபோன்ல சின்ன சில ரெண்டு பிள்ளைகள் எனக்கு தெரியும், அவங்க அழுதாங்க டெலிபோன்ல, அழுதாங்க. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், அழுதாங்க, அழுதாங்க. வெளியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு நாம உதவி செய்ய முடியாது, நாம ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க இருக்கிற நிலைமை 100 மால் பெஸ்டா. திரும்பவும் சொல்றேன், நீங்க அதை கெடுத்து கொள்ளலாம், இல்லாட்டா அதை நன்மையாக மாற்றலாம். நீங்க அதை உடைச்சு கொள்ளலாம், இல்லையோ அதை நீங்க நன்மையாக மாற்றலாம். இது உங்களை பொறுத்தது, இது உங்களை பொறுத்தது. என்னுடைய வாழ்க்கையிலே அநேகர், என்னுடைய வாழ்வில் இருந்தவர்கள் அநேகர் ஊழியர்களாயும் இருக்கிறார்கள், நல்லாயும் இருக்கிறார்கள், அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே கவுட்டும் போட்டிருக்கிறார்கள், கவுட்டும் போட்டு. ஏன் தெரியுமா? தாய் தகப்பன் சொல்றதை கேட்கல. இதுதான் அடிப்படை சம்பவம், அடிப்படை காரியம் இது, அது எனக்கு நல்லா தெரியும். தாய் தகப்பன் சொல்லுகிறது கேட்கல. இன்னைக்கு இந்த தேசத்திலே ஒரு பிள்ளை நல்லாய் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, வரலாம், ஒவ்வொரு விதத்திலே வரலாம். நீங்களே அதை கெடுக்காத படிக்கு உங்கள் தாய் உங்கள் தகப்பன் உங்களை சொல்ற புத்தியை கேட்டு இப்படி செய்யணும், அப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, அவங்க சொல்ற இடத்துல வளர்ந்து போங்க. உங்களுடைய எதிர்காலத்தை எவராலும் தடுக்க முடியாது. இல்லையோ நான் திரும்பவும் சொல்றேன், உங்க எதிர்காலத்தை நீங்க உடைப்பீங்க, உங்க எதிர்காலத்துல கண்ணீர்ல கழிப்பீங்க. அதுக்கு நாம ஒருவரும் விதிவிலக்காக இருக்கவே இருக்க முடியாது. சோ தேவனுடைய சமத்தை எழுந்துருங்க, இதோட முடிச்சிருந்தா தேவனுடைய சமத்தை எழுந்துருங்க. ஹாலலுய்யா, 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 ஹாலலுய்யா.